நீதிக்கதிராகி நேர்மை சுடராகி.
விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 32.
உண்மையாய் உதித்த தெய்வமே வரவேண்டும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, யோபு வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு கற்பனை காட்சி நம் விவிலிய தேடலை இன்று துவக்கி வைக்கின்றது. வெளியூருக்கு செல்லும் ஒருவர் தன்னிடமிருந்த நகைகளை பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒப்படைத்துவிட்டு செல்கின்றார். அவர் திரும்பி வந்த பின் தன் நகைகளை தரும்படி பக்கத்து வீட்டுக்காரரை கேட்கும் போது, அந்த நகைகளெல்லாம் திருடப்பட்டு விட்டன என்று அவர் கூறுகின்றார். நகையை கொடுத்தவரோ பக்கத்து வீட்டுக்காரர் மீதே சந்தேகம் கொள்கின்றார். ஆனால் அவரோ தான் அந்த நகைகளை எடுக்கவில்லை என்றும் அதற்கு இறைவனே சாட்சி என்றும் கூறுகின்றார். அன்பு இதயங்களே, இறைவனின் பெயரை வீணாகவோ தவறாகவோ பயன்படுத்தக்கூடாது என்பது இறைவன் வழங்கிய 10 கட்டளைகளில் ஒன்று. அவ்விதம் பயன்படுத்தினால் அதற்கு தகுந்த தண்டனையை இறைவனே தருவார் என்பது யூத மக்களிடையே நிலவி வந்த நம்பிக்கை. இத்தகைய விளைவை அறிந்தும் ஒருவர் இறைவன் பெயரை பயன்படுத்தினார் என்றால் அவர் சொன்னதை முழுமையாக ஏற்க வேண்டும். இது யூத மக்களிடையே நிலவிய பழக்கம். எனவே நகைகளை கொடுத்தவர் நகைகளை எடுக்கவில்லை என்பதை இறைவன் பெயரால் கூறும் தன் பக்கத்து வீட்டுக்காரரை நம்பியே ஆக வேண்டும். அன்பு இதயங்களே, ஒருவர் இறைவனின் பெயரை தவறாக பயன்படுத்தி நீதித்தராசின் தட்டுகளை நிலைக்குலையச் செய்திருந்தால் இறைவன் அவருக்குரிய தண்டனையை வழங்கி நீதித்தராசை மீண்டும் சமநிலைக்கு கொணர்வார் என்பது இஸ்ரேல் மக்களிடையே நிலவி வந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை விளக்கி கூற யூத பாரம்பரியத்தின் தொகுப்பான தால்முத் என்ற நூலில் ஒரு கதை சொல்லப்பட்டுள்ளது.
தொழுகைக் கூடத்தின் தலைவராக இருந்த குரு ஒருவர் ஊருக்கு வெளியே நடந்து சென்ற வேளையில் தன் உயிருக்கு பயந்து ஒருவர் ஓடிக்கொண்டிருக்க மற்றொருவர் கையில் கத்தியுடன் அவரை துரத்திச் சென்றதை பார்த்தார். அவர்கள் இருவரும் ஒரு குகைக்குள் ஓடி மறைந்தனர். குருவோ குகைக்கு வெளியில் நின்றார். குகைக்குள் ஒருவர் அலறும் சப்தம் கேட்டது. சிறிது நேரம் சென்று இரத்தம் சொட்டும் கத்தியுடன் துரத்திச் சென்றவர் வெளியே வந்தார். அங்கு நின்ற குருவை பார்த்து, நான் பெரியதொரு குற்றம் செய்துவிட்டேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அப்படித்தானே? ஆனால் பாவம், அதற்கு உங்களால் சாட்சியம் எதுவும் சொல்ல முடியாது. ஏனெனில் குகைக்குள் நடந்தது என்ன என்பதை நீங்கள் நேரில் பார்க்கவில்லை. அப்படியே நீங்கள் பார்த்திருந்தாலும், நீங்கள் ஊரில் பெரியவர் என்றாலும் நீங்கள் சொல்லும் சாட்சியம் செல்லாது. ஏனெனில் சட்டப்படி எந்த ஒரு பெரும் குற்றத்திற்கும் இருவர் சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அம்மனிதர் உரத்த குரலில் சிரித்தபடியே புறப்பட்டார். அவர் அங்கிருந்து 2 எடுத்து வைப்பதற்குள் ஒரு பாம்பு அவரை கொத்தவே அவர் அவ்விடத்திலேயே இறந்தார்.
நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும்.
அன்பு நெஞ்சங்களே, தவறு செய்வோர் யாரும் தண்டனை பெறாமல் போவதில்லை. அதிலும் தன் தவறை மறைக்க இறைவனின் பெயரையோ சட்டத்தின் பெயரையோ தவறாக பயன்படுத்துவோர் இறைவனாலேயே தண்டிக்கப்படுவர் என்பதை யூத பாரம்பரிய கதைகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழிலும் அன்புள்ளங்களே நாம் பயன்படுத்தும் அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும் என்ற பழமொழியும் இதே கருத்தை வலியுறுத்துகின்றது. அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலில் கண்ணதாசன் அவர்கள் இந்த பழமொழிக்கு விளக்கம் தருவது போல் தன் அனுபவம் ஒன்றை பகிர்ந்து கொள்கின்றார். இதோ கண்ணதாசன் அவர்களின் பகிர்வு.
மாயவரம் கொலை வழக்கு என்று பிரபலமான வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் 7 பேர். சிறைச்சாலையில் அந்த 7 பேரில் 6 பேர் நாளைக்கு தூக்குக்கு போகப் போகின்றோமே என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள். முருகா முருகா என்று ஜபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் சலனம் இல்லாமல் அமைதியாக இருந்தான். நாளை சாகப் போகின்றோம் என்ற கவலை அவனுக்கில்லை. அவன் சொன்னான், ஐயா, இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஏற்கனவே நான் 3 கொலைகள் செய்திருக்கின்றேன். ஒவ்வொரு கொலை செய்யும் போதும் நான் ஊரில் இல்லாதது மாதிரி அலிபி தயார் செய்துவிட்டு அந்த கொலையை செய்வேன். 3 கொலைகளிலும் நான் விடுதலையானேன். இந்த கொலை நடந்த அன்று நான் மாயவரத்திலேயே இருந்தேன். ஆண்டவன்தான் என்னை அங்கே இருக்க வைத்திருக்கின்றான். பல நாட்களாக எனக்கு வலைவீசிய போலீசார் சரியான சாட்சியங்களோடு என்னை கைது செய்துவிட்டார்கள். காரணம், கொலை செய்தவர்களில் 3 பேர் என் சொந்தக்காரர்கள். சாட்சியம் சரியாக இருந்ததால் எனக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுவிட்டது. ஐயா, இந்த கொலைக்காக நான் சாகவில்லை, ஏற்கனவே செய்த கொலைகளுக்காகவே சாகப் போகின்றேன். அவன் சொல்லி முடித்தபோது அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழியே என் நினைவுக்கு வந்தது
என்று கண்ணதாசன் அவர்கள் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார்.
நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதி எம் வாழ்வில் தர வேண்டும்.
எனதருமை அன்புள்ளங்களே, இறைவனின் பெயரை சொல்லி தவறுகள் செய்வதும், இறைவனே இல்லை அல்லது இறைவன் என்ன செய்துவிட முடியும் என்ற இருமாப்பில் குற்றங்கள் புரிவதும் தகுந்த விளைவுகளை கொணரும் என்ற கருத்துக்களை இன்று நாம் பேசுவதற்கு காரணம், யோபு நூல் 31 பிரிவில் யோபு பயன்படுத்தும் இறுதி வாதங்கள். தன் மாசற்ற தன்மையை நிரூபிக்க அவர் இறைவனையே சாட்சியாக அழைக்கின்றார். தான் செய்வதன் விளைவுகளை நன்கு அறிந்தவராக யோபு இறைவனை நேரில் வரச் சொல்லி சவால் விடுகின்றார். அன்பு நெஞ்சங்களே, 31 பிரிவில் யோபு இருவகை வாதங்களை பயன்படுத்துகின்றார். தான் குற்றங்களை புரிந்திருந்தால் அதற்கு தகுந்த தண்டனைகளை சந்திக்க தயார் என்பது ஒரு வகை வாதம். மற்றொரு வகை வாதத்தில் தான் எதையாவது செய்ய தவறினேனா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளார்.
பொய்மையை நோக்கி நான் போயிருந்தால், வஞ்சகத்தை நோக்கி என் காலடி விரைந்திருந்தால், சீர்தூக்கும் கோலில் என்னை அவர் நிறுக்கட்டும். இவ்வாறு கடவுள் என் நேர்மையை அறியட்டும். நெறி தவறி என் காலடி போயிருந்தால், கண்ணில் பட்டதையெல்லாம் என் உள்ளம் நாடியிருந்தால், என் கைகளில் கரையேதும் படிந்திருந்தால், நான் விதைக்க இன்னொருவர் அதனை உண்ணட்டும். எனக்கென வளர்பவை வேரோடு பிடுங்கப்படட்டும்.
தான் தவறுகள் செய்திருந்தால் அதற்குரிய சாபங்கள் தன்னை வந்து சேரட்டும் என்று தனக்குத்தானே சாபங்களை விடுத்துக் கொள்ளும் யோபின் வார்த்தைகள் அவர் குற்றமற்றவர் என்பதை இன்னும் ஆணித்தரமாக நிரூபிக்கின்றன. இதைத் தொடர்ந்து, தான் செய்யாமல் போன நற்செயல்கள் ஏதேனும் உண்டா என்ற ஆன்ம ஆய்வில் ஈடுபடும் யோபு அவற்றை கேள்விகளாக நம்முன் வைக்கின்றார்.
ஏழையர் விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனா? என் உணவை நானே தனித்து உண்டேனா? தாய் தந்தையற்றோர் அதில் உண்ணாமல் போயினரா? ஆடையில்லாமல் எவராவது அழிவதையோ, போர்வையின்றி ஏழை எவராவது இருந்ததையோ பார்த்து கொண்டு இருந்தேனா? எனக்கு மன்றத்தில் செல்வாக்கு உண்டு எனக் கண்டு தாய் தந்தையற்றோருக்கு எதிராக கை ஓங்கினேனா? என்னை வெறுப்போரின் அழிவில் நான் மகிழ்ந்ததுண்டா? அல்லது அவர்கள் இடர்படும்போது இன்புற்றதுண்டா? பெரும் கும்பலைக் கண்டு நடுங்கி உறவினர் இகழ்ச்சிக்கு அஞ்சி நான் வாழாவிருந்ததுண்டா? கதவுக்கு வெளியே வராதிருந்ததுண்டா?
அன்புள்ளங்களே, தனக்குத்தானே சாபங்கள் வழங்கி தான் செய்ய தவறியவை ஏதேனும் உண்டா என்ற கேள்விகளை அடுக்கி யோபு தொகுத்து வழங்கும் இறுதி வாதங்களை யூதமத குரு ஹெரால் குஷ்னர் அவர்கள் வேறு சொற்களில் கற்பனை செய்து அழகாக விவரித்துள்ளார்.
நான் இறைவனிடம் மன்றாடி கேட்டுவிட்டேன். நான் மாசற்றவன் என்பதை பல வழிகளில் அறிக்கையிட்டுவிட்டேன். இறைவன் இவ்வாறு செய்வதற்கு காரணத்தையாவது சொல்ல வேண்டும் என்று கேட்டுவிட்டேன். ஆனால் இதுவரை இறைவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. எனவே இனி நான் கெஞ்சப் போவதில்லை. இறைவனின் பெயரால் மீண்டும் நான் கூறுகின்றேன், நான் மாசற்றவன். இறைவனுக்கோ வேறு யாருக்கோ எதிராக நான் எதுவும் செய்யவில்லை. நான் சொல்வது பொய் என்றால் என் இறைவன் இங்கு நேரில் வந்து எனக்கெதிராக சாட்சி சொல்லட்டும். அவ்வாறு அவரால் சாட்சி சொல்ல முடியவில்லை என்றால் நான் மாசற்றவன் என்பதை சொல்வதற்காகிலும் இறைவன் இங்கு வரட்டும்
என்று சவால் விடும் வண்ணம் யோபு தன் வாதங்களை முடிக்கின்றார். அவர் விரும்பி கேட்டது போலவே இறைவன் அங்கு வருகின்றார். ஆனால் இறைவன் அங்கு வருவதற்கு முன் வழக்கு மன்றத்தில் புதியதொரு திருப்பம் நிகழ்கின்றது. ஆமன் உள்ளங்களே, அதுவரை யோபும் அவரது நண்பர்கள் மூவரும் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த எலிஹு என்ற இளையவர் தன் வாதங்களை துவக்குகின்றார். உணர்வு பொங்க பேசும் அந்த இளையவரின் வாதங்களுக்கு நாம் அடுத்த வாரம் செவிமடுப்போம்.
உறங்காமல் ஓயாமல் உழைக்கின்றோம், உலகையும் வியர்வைகளால் நனைக்கின்றோம். விளைகின்ற பொருளில் எமக்குரிமை இல்லை, விம்முகின்ற குரல்களுக்கு முடிவும் இல்லை. எம் தெய்வமே இறைவா, இந்நிலையில் இனி எமக்கு விடிவும் தேவனே வர வேண்டும், நிம்மதி எம் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சி உன் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வர வேண்டும்.
நிம்மதி விபிலிய தேடல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.